Welcome once again to Words of Life program.
மீண்டுமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே சந்தோஷப்படுகிறோம்.
We've been studying through the Bible in these past days.
கடந்த நாட்களிலே வேதாகமம் முழுதும் என்கிற இந்த பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we have now come to the Gospel of Luke.
இப்பொழுது நாம் லூக்கா என்ற சுவிசேஷத்திற்கு வந்திருக்கிறோம்.
As I said when we studied Matthew and Mark, the first words of these books tell us the purpose with which this particular biography of Jesus was written.
மத்தேயும் மார்க்கு சுவிசேஷங்களை படிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னது நினைவு இருக்கலாம், முதல் வசனம் அந்த முழு புத்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கத்தை விவரிக்கிறதா இருக்கிறது.
So here Luke says many have undertaken to write an account of Jesus' life, but I wanted to investigate everything carefully, verse 3, and then write it out in a consecutive order.
அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சரிதை எழுதியிருக்கிறார்கள், ஆனால் நானோ ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்து நீங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாய் ஒழுங்காய் அதை எழுத வேண்டும் என்று நான் எழுதுகிறேன் என்று மூன்றாம் வசனத்திலே ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்கிறார்.
First of all, he wanted to find out exactly what was the truth.
சத்தியம் என்ன என்பதை அப்படியே அறிய முடியாய் இவர் விரும்பியிருக்கிறார்.
See, Luke was not a Jew.
லூக்கா ஒரு யூதன் அல்ல.
He'd never seen Jesus.
அவன் இயேசுவை கண்டவனும் அல்ல.
He had to get his information from other people.
மற்றவர்களிடத்திலிருந்து தகவல்களை பெற்று அறிந்து எழுத வேண்டியிருந்தது.
There are only two books in the Bible which are written by people who are not Jews in the New Testament.
புதிய ஏற்பாட்டு காலத்திலே யூதர்கள் அல்லாதவர்கள் இரண்டு பேர் தான் வேத புத்தகங்களிலே எழுதியிருக்கிறார்கள்.
And one in the Old Testament, that's Job.
ஒருவர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவர், அவர்தான் யோபு.
He was not a Jew.
அவர் ஒரு யூதர் அல்ல.
And here Luke and the other book he wrote, Acts of the Apostles, were written by Luke.
இங்க இந்த லூக்கா புத்தகமும் அப்போஸ்தலர் நடபடிகளும் லூக்கா என்பவரால் எழுதப்பட்டிருந்தது.
But one thing about him, he wants to write in a consecutive order and he wants to be careful about what he is writing, that it is correct.
இவரை குறித்த ஒரு காரியம் என்னவென்றால், இவர் சரியான காரியங்களை, நிச்சயமாய் நம்பின காரியங்களை திட்டமாய் விசாரித்து எழுத விரும்பினார், ஒழுங்குபடுத்தி எழுத விரும்பினார்.
Inspired by the Holy Spirit.
அதோடு கூட பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டும் அவர் எழுதினார்.
And we're thankful that he did that.
இதை அவர் செய்தபடினாலே நாம் அவருக்கு நன்றி
உள்ளவர்களாக இருக்கிறோம்.
மற்ற சுவிசேஷங்களில் காணப்படாத பல காரியங்களை இவர் எழுதுகிறார்.
For example,
உதாரணமாக,
we don't know, we would not have known anything about how John the Baptist was born.
யோவான் ஸ்நானன் எப்படி பிறந்தான் என்று நமக்கு தெரியவே தெரிந்திருக்கும்.
Angels visit to Mary.
அல்லது தூதர்கள் எப்படி மரியாளை சந்தித்தார்கள் என்றும் தெரியாமல்
இருக்கும். This is not mentioned in any of the other gospels.
ஏனென்றால் இவைகள் வேறு சுவிசேஷங்களிலே சொல்லப்படவில்லை.
The shepherds coming to see Jesus.
மேய்ப்பர்கள் இயேசுவை பார்க்க வந்தபொழுது.
Not mentioned in any of the gospels.
மற்ற சுவிசேஷங்களிலே சொல்லப்படவில்லை.
Jesus being presented in the temple and Simeon saying something. Not written anywhere else.
தேவாலயத்தில் இயேசு குழந்தையாக இருந்தபொழுது அதை ஆலயத்தில் தேவாலயத்தை கொண்டு வந்தார்கள், சிமியோன் அதை பார்த்து ஒரு சில காரியங்களை சொல்கிறதெல்லாம் வேறு காரியங்கள்.
Jesus discussing with the doctors of law in the temple at the age of 12.
இயேசு 12 வயதா இருக்கும் பொழுதே தேவாலயத்திலே இருக்கக்கூடிய வேத வாரகரத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம்.
The genealogy of Mary in Luke chapter 3.
லூக்கா 3 அதிகாரத்திலே மரியாளுடைய வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது.
The beautiful parable of the good Samaritan.
நல்ல சமாரியன் என்ற அருமையான ஒரு உவமை எழுதப்பட்டிருக்கிறது.
What a story.
என்ன அருமையான கதை.
Not found in any of the gospels.
மற்ற எந்த சுவிசேஷங்களிலும் காணப்படாத காரியங்கள்.
The importance of sitting at Jesus' feet in the story of Mary and Martha.
மரியாள் மார்த்தாளுடைய சம்பவத்திலே பார்க்கும்போது இயேசுவின் பாதத்தில் உட்காருவதின் முக்கியத்துவம்.
The importance of persisting in prayer for the Holy Spirit as in Luke chapter 11.
லூக்கா 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுவதற்காக தொடர்ந்து காத்திருந்து ஜெபிப்பது.
And the beautiful parables of the lost coin and the prodigal son.
தொலைந்து போன வெள்ளிக்காசை குறித்தும் கெட்ட குமாரனை குறித்தும் அருமையான உவமைகளை வாசிக்கிறோம்.
And the true story of the rich man and Lazarus.
அந்த ஐஸ்வர்யவான் லாசருடைய நடந்த மெய்யான சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம்.
The only story, true story in the whole Bible that tells us clearly exactly what happens when a person dies today.
ஒரு மனிதன் இன்றைக்கு மரிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை அப்படியே அப்பட்டமாய் சொல்லக்கூடிய சரித்திர சம்பவமான முழுமையான கதை எழுதப்பட்டிருக்கிறது.
The beautiful story of the thief on the cross being forgiven.
அந்த சிலுவிலே தொங்கிக் கொண்டிருந்த கள்ளன் மன்னிக்கப்பட்ட காரியத்தையும் இங்கே பார்க்கிறோம்.
And the two disciples to Emmaus after the resurrection.
உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு எம்மாவுக்கு போகிற சீஷர்களை குறித்து வாசிக்கிறோம்.
Thank God for Luke who's written all these things, otherwise we'd never have known about.
லூக்கா தான் இவைகள் எல்லாம் எழுதி இருக்கிறார். இல்லாவிட்டால் நாம் இவைகளை அறிந்திருக்கவே முடியாது. லூக்காவுக்காக தேவனுக்கு நன்றி.
He investigated things carefully before he wrote it down.
அவர் எழுதுவதற்கு முன்பதாக திட்டமாய் காரியங்களை விசாரித்து அறிந்தார்.
Luke was a doctor.
லூக்கா ஒரு மருத்துவர்.
He didn't write that people were healed if they were not really healed.
உண்மையாலுமே சுகமாக்கப்படாமல் இருந்தால் சுகமாகினார் என்று அவர் எழுதியிருக்கிறார்.
And he mentions a number of cases of healing.
பல இடங்களிலே சுகமாகுதலை
Now, let's look at this gospel.
நாம் இந்த சுவிசேஷத்தை சற்று பார்ப்போம்.
It begins with the birth of John the Baptist.
யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்து இந்த சொல்லி ஆரம்பிக்கிறார்.
An angel comes to Zacharias and Elizabeth. Zacharias is a priest in the temple.
சகரியா தேவாலயத்திலே பிரசங்கியாராக இருந்தார், ஆசாரியனாக இருந்தார். அந்த சகரியாவுக்கும் எலிசபெத்திற்கும் ஒரு தேவதூதன் காட்சியளிக்கிறான்.
And we read here that the angel told him that he's going to have a son for whom he's prayed for many years.
அநேக ஆண்டுகளாக ஜெபித்து காத்திருந்த ஒரு பிள்ளை பிறக்க போகிறது என்று அந்த தூதன் சொல்கிறார்.
And Zechariah said to the angel in verse 18.
18வது வசனத்திலே சகரியா தூதனை பார்த்து சொல்கிறார்.
How can I know this? I'm an old man and my wife is advanced in years.
இதை நான் எதனாலே அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே.
He said, okay, you're going to be dumb.
நீ ஊமையாய் மாறப் போகிறாய்.
Till this is fulfilled.
இது நிறைவேற மட்டும் நீ ஊமையனாய் இருக்க போகிறாய் என்று சொல்லிவிட்டார்.
And he immediately became dumb.
உடனடியாக அவன் பேசக்கூடாத ஊமையனாய்
மாறிவிட்டார். He couldn't speak. We read in verse 22 of Luke 1.
22வது அதிகாரம் லூக்கா 1வது அதிகாரத்திலே அப்படி வாசிக்கிறோம்.
And then the angel went to Mary.
அந்த தூதன் மரியாள் இடத்திலே போகிறான்.
And she said the same thing.
அவளும் அதே காரியத்தை சொன்னார்.
How can this be?
இது எப்படி ஆகும்? 34வது வசனம்.
I'm a virgin.
நான் ஒரு கன்னியா இருக்கிறேன், புருஷன் அறியாதவள்.
But she was not struck dumb.
ஆனாலும் அவள் ஊமையாக அங்கு மாற்றப்படவில்லை.
Why this difference?
ஏன் இந்த வித்தியாசம்?
How is it that two people can make the same mistake or commit the same sin and they get different punishment?
இருவருமே ஒரே விதமான பாவத்தையோ அல்லது ஒரே விதமான குற்றத்தையோ செய்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு வரக்கூடிய தண்டனை வேறு வேறாக இருக்கும்.
We get the idea that if two people commit the same crime, they must both get the same punishment.
இருவரும் ஒரே பாவத்தை செய்தால் அவர்களுக்கு ஒரே தண்டனை கிடைக்க வேண்டும் என்ற கருத்தை தான் நாம் கொண்டிருக்கிறோம்.
It's not true.
அது உண்மையல்ல.
Jesus said to whom more is given, more is required.
அதிகம் கொடுத்தவனிடத்திலே அதிகம் கேட்கப்படும் என்று இயேசு சொன்னார்.
So in that sense, Zechariah was different from Mary.
ஆகவே இந்த விஷயத்திலே சகரியா மரியாளை காட்டிலும் வித்தியாசமானவனாக இருந்தார்.
For example,
உதாரணமாக
Zechariah had an example before him of an old man like him who got a baby.
சகரியாவுக்கு தனக்கு முன்பதாக வயது சென்றவனாக இருந்து ஒரு பிள்ளை பிறந்த ஒரு சம்பவம் அவனுக்கு மாதிரியாக இருக்கிறது.
That is Abraham.
அவன் தான் ஆபிரகாம்.
And Zechariah knew about.
சகரியாவுக்கு அது தெரியும்.
So he had an example.
ஆகவே சகரியாவுக்கு ஒரு மாதிரி இருந்தது.
There was no need for him to say how can that happen.
ஆகவே இது எப்படி நடக்கும் என்று சொல்ல தேவையில்லை.
When an angel says it's going to happen.
ஒரு தூதன் இப்படி நடக்கும் என்று சொன்ன
பொழுது. But Mary had no example before her of a virgin who gave birth to a baby.
ஆனால் இதற்கு முன்பதாக ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய் குமாரனை பெற்றாள் என்ற மாதிரியானது மரியாளுக்கு அதுக்கு முன்னதாக நடக்கவில்லை.
So you can forgive her for saying how it will happen.
ஆகவே இது எப்படியாகும் என்று சொன்னால் நாம் மன்னித்துடலாம்.
The second reason is,
இரண்டாவது காரணம்
என்னவென்றால், Zechariah was an old man who had studied the scriptures for years.
சகரியா என்பவன் வயது சென்றவனாக இருந்தான், அநேக ஆண்டுகளாக
வேதத்தை படித்தவன்.
அவன் ஒரு தலைவனாக
இருந்தான். Mary was a simple girl, maybe 19 years old.
மரியாள் ஒரு இளம் பெண்ணாய் 19 வயது நிரம்பிய எளிய பெண்ணாய் இருந்தாள்.
Doesn't know so much of the scriptures.
இவ்வளவு வேதங்கள் எல்லாம் தெரியாது.
And not a leader.
அதே சமயத்தில் தலைவனாகவும் தலைவியாகவும் இல்லை.
When a leader and an ordinary person commit the same sin, the leader is punished more.
ஒரு தலைவனும் ஒரு சாதாரண மனிதனும் ஒரே தவறை செய்யும் பொழுது தலைவனுக்கு தான் அதிக தண்டனை.
So that's why Zacharias was struck dumb and Mary was not.
ஆகவே தான் சகரியா ஊமையனாய் மாற்றப்பட்டான், ஆனால் மரியாளோ அப்படி மாற்றப்படவில்லை.
And in fact, Mary believed to some extent.
ஓரளவுக்கு மரியாள் விசுவாசித்தாள்.
Because
ஏனென்றால்,
it says here in verse 41, Elizabeth was filled with the Holy Spirit.
எலிசபெத் மரியாளை வாழ்த்துக்களை கேட்டபொழுது,
that was
பரிசுத்தால் நிரப்பப்பட்டாள் என்று வாசிக்கிறோம்.
Mary's relative.
மரியாளுடைய உறவினர்.
And filled with the Holy Spirit, Elizabeth said this.
பரிசுத்தால் நிரப்பப்பட்ட எலிசபெத் இப்படி சொன்னாள்.
Concerning Mary.
மரியாளை குறித்து
சொல்லும்போது 45. Blessed is she who believed that there'll be a fulfillment of what is spoken to her by the Lord.
விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார்.
So she was different from Zechariah.
அவள் சகரியாவை காட்டிலும் மரியாள் வித்தியாசமானவளாய்
இருந்தாள். Even though she asked that question in the beginning.
ஆரம்பத்திலே அந்த கேள்வியை கேட்டாலும் கூட
she believed.
அவள் விசுவாசித்தாள்.
Because when Mary when Gabriel explained.
காபிரியேல் விவரித்து சொல்லும்போது
verse 35.
35வது வசனம்.
The Holy Spirit will come on you.
பரிசுத்தாவியின் மேல் வருவார்.
And you'll have a child.
உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்.
She said,
அவள் சொன்னாள்,
okay,
சரி,
let the bond slave of the Lord be it done to me, verse 38, according to you.
இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, என்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னாள்.
So that was why Mary didn't get any punishment.
ஆகவே தான் மரியாளுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்கவில்லை.
And Zechariah did.
சகரியாவுக்கோ
தண்டனை கிடைத்தது. John the Baptist was born.
கடைசியாக யோவான் ஸ்நானன் பிறந்தான்.
And Zacharias filled with the Holy Spirit.
சகரியா பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டான்.
We read in verse 67.
67 வசனத்திலே வாசிக்கிறோம்.
And he prophesies one thing.
பரிசுத்தாவில் நிரப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி பத்தி சொல்கிறான்.
About the new covenant.
புது உடன்படிக்கை குறித்து.
That now Verse 74, we are going to be delivered from the hand of our enemies and we'll be able to serve God without any fear.
நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நாம் விடுதலையாகி பயமில்லாமல் நாம் தேவனை சேவிக்க முடியும் என்று சொல்கிறார்.
That means
அவருடைய பொருள் என்ன?
We are going to be delivered from sin.
பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும்.
And in the Old Testament they served with fear, now we serve him without
fear. பழைய உடன்படிக்கை காலத்திலே பயத்தோடு கூட தேவனை சேவித்தார்கள், இப்பொழுது பயமில்லாமல் நாம் தேவனை சேவிக்க முடியும்.
Then in Luke's Gospel chapter 2,
லூக்கா இரண்டாம் அதிகாரம்,
we read of how Mary had to bring forth Jesus.
மரியாள் இயேசுவை மாட்டுத் தொழுவத்திலே பெற்றெடுத்தாள் என்று வாசிக்கிறோம்.
Because there was no room in the inn where in Bethlehem.
பெத்லகேமில் இருக்கக்கூடிய சத்திரத்திலே இடம் இல்லாதிருந்தது.
And we can see there the reason why God chose someone like Mary.
மரியாளைப் போல ஒருவரை ஏன் தேவன் தேர்ந்தெடுத்தார் என்பதனுடைய காரணத்தை இங்கே நாம் பார்க்கலாம்.
She had this long journey to travel on a donkey all the way from Nazareth to Bethlehem.
நாசரேத்திலிருந்து பெத்லகேம் வரை ஒரு நீண்ட பிரயாணத்தை கழுதியிலே செய்தாள்.
How many hours that would have taken?
எத்தனை மணி நேரங்கள் ஆயிருக்கும்?
And when they reached Bethlehem, tired and exhausted.
பெத்லகேமிலே போய் அவர்கள் களைத்து போய் அங்கே சேர்ந்த பொழுது,
there is no room available anywhere.
அங்கே எங்கேயுமே தங்குவதற்கு இடமில்லை.
And she could have complained and grumbled.
அவள் அந்த இடத்துல குறை சொல்லி
முறுமுறுத்திருக்கலாம்.
பரிதாபமாக
காட்சியளித்திருக்கலாம்.
என் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு அறையை தேவன் எனக்கு கொடுக்காவிட்டால் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று
சொன்னாள். I can't imagine God allowing Jesus to be born to a mother who is complaining and grumbling that there's no room for her. எனக்கு அறை
இல்லையே என்று சொல்லி, தனியாக ஒரு அறை இல்லையே என்று சொல்லி குறை சொல்லி முறுமுறுத்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணிடத்தில் இயேசு பிறந்திருக்க மாட்டார்.
Many Jewish women wanted to be the mother of the Messiah.
அநேக யூத பெண்மணிகள் மெசியாவுடைய தாயாக இருக்க விரும்பினார்கள்.
God picked up that most unlikely person.
ஆனால் யாரும் தேர்ந்தெடுக்க கூடாத நினைத்திராத ஒரு நபரை இயேசு தேவன் தேர்ந்தெடுத்தார்.
From a town which was so despised called Nazareth.
அற்பமாய் எண்ணப்பட்ட நாசரேத்திலிருந்து தேர்ந்தெடுத்தார்.
So we see there the reason why God picks up certain people.
சிலரை ஏன் தேவன் தேர்ந்தெடுக்கிறார் என்பதனுடைய காரணத்தை பார்க்கிறோம்.
He uses certain people because they are willing to accept whatever God sends into their life.
தேவன் அவருடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் அனுப்புகிறாரோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறபடினாலே தேவன் அவர்களை திறந்து கொள்கிறார்.
No complaint.
அதற்கு அவர்களுக்கு எந்த குறையும் சொல்லுவதில்லை.
They are happy to accept whatever God sends.
தேவன் எதையெல்லாம் அனுப்புகிறாரோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு சந்தோஷமாக இருக்கிறார்கள்.
And in the same way we find the type of people whom God selected to be the first people to see the baby Jesus.
அதே போல தான் அந்த குழந்தையாக இயேசுவை காண்பதற்கு தேவன் முதலாவது தேர்ந்தெடுத்த மக்களை, பார்க்க முடியாத தேர்ந்தெடுத்த மக்களை குறித்து வாசிக்கிறோம்.
Who were the first people?
அங்கே முதல்
சந்தேகமற்ற scholars.
அவர்கள் பெரிய பண்டிதர்கள் அல்ல.
They were poor illiterate shepherds.
அவர்கள் ஏழை படிப்பறிவில்லாத மேய்ப்பர்களாக இருந்தார்கள்.
See how God's ways are.
தேவனுடைய வழிகள் எப்படி இருக்கிறது என்று
பாருங்க. It's the same today.
இன்றைக்கும் அப்படி தான்.
When he wants to build the church.
சபையை தேவன் கட்டும் பொழுது.
He doesn't have the church meeting in a palace.
ஒரு அரண்மனையிலே தேவனுடைய சபையின் கூட்டம் நடப்பதில்லை.
Church, the body of Christ may be born in a cow shed today also.
இன்றைக்கும் கூட கிறிஸ்துவின் சரீரமாய சபையானது மாட்டுத் தொழுவத்திலே பிறக்கலாம்.
And the people who are gathered there may be as simple and illiterate as the shepherd.
அந்த மேய்ப்பர்களைப் போல இப்பொழுது கூடியிருக்கிற மக்கள் அவர்கள் படிப்பறியாதவர்களாய் அறியாதவர்களாய் அப்பாவிகளாய் இருக்கலாம்.
There were many scholars who knew that the Messiah is to be born in Bethlehem.
மேசியா பெத்லகேமிலே பிறக்க போகிறார் என்பதை அறிந்த வேத பண்டிதர்கள் எவ்வளவு இருந்தார்கள்.
They never knew he was born.
ஆனாலும் அவர் பிறந்தார் என்று அறியாதிருந்தார்கள்.
His birth was so quiet and hardly anybody knew.
அவருடைய பிறப்பானது அமைதியாக நடந்தது, யாருமே தெரியாமல்
இருந்தது. That's how God starts building a local church even today.
இன்றைக்கும் கூட இப்படித்தான் ஸ்தல சபையை தேவன் கட்டுகிறார்.
In a small way somewhere.
ஏதோ ஒரு இடத்திலே ஒரு மூலையிலே சிறிய விதத்திலே கட்டுகிறார்.
Nobody knows what's happening.
யாருமே அங்க என்ன நடக்கிறது என்று அறியாமல்
இருக்கிறார். The next thing we see here is
இங்கே நான் பார்க்கிற அடுத்த காரியம்
என்னவென்றால், when Jesus is brought before Simeon to be Yesu. Prayed for.
சிமியோனுக்கு முன்பாக ஜெபிக்க முடியாத இந்த இயேசு அந்த குழந்தை கொண்டு வரப்பட்ட பொழுது,
சிமியன் டுக் அப் திஸ் பேபி.
சிமியோன் அந்த குழந்தையை கையில்
எடுத்துக்கிட்டான்.
இதுதான் தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்திருந்தார்.
Because the Holy Spirit had revealed to him in Luke 2:26 that you won't die till you see the Messiah.
லூக்கா 2:26 மேசியாவை காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டாய் என்ற பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார்.
Amazing how much of ministry of the Holy Spirit there is
இங்கே பரிசுத்த ஆவியான ஊழியம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று பார்ப்பதற்கு இந்த புதிய ஏற்பாட்டு யுகத்திலே.
He was a man, verse 25, looking for the consolation of Israel and the Holy Spirit was upon him.
இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறான் இருக்கிறான் பரிசுத்த ஆவியானவர் மீது இருந்தார் என்று.
The Holy Spirit gave him a prophetic revelation.
தீர்க்கதரிசனமான ஒரு வெளிப்படுத்துதலை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுத்தார்.
You will not die till you see Christ.
கிறிஸ்துவை காணும் முன் நீ மரணம் அடைய மாட்டாய்.
And it was like that.
அதே போல தான் நடந்தது.
And we read here that when he saw the baby he said, he prophesied.
குழந்தை கையில் ஏந்தி பார்க்கும்பொழுது அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான்.
Verse 34.
34ஆம் வசனம்.
He told Mary his mother.
மரியாள்
மரியாள் சொன்னான். Of this child there will be many people who will fall and many people who will rise.
அநேகர் இஸ்ரவேலிலே அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
Now when Christ came into a synagogue.
தேவாலயத்திலே இயேசு வந்தபொழுது
some in that synagogue rose up to a much higher life closer to God.
அந்த தேவாலயத்திலே தேவனுக்கு நெருக்கமாய் அநேகர் எழுந்தார்கள்.
Like Peter, James, John,
பேதுரு, யோவான், யாக்கோபை போலவே.
Matthew, Thomas.
மத்தேயு, தோமா.
And there were others who sunk much lower.
இன்னும் ஒரு சிலர் மிகவும் கீழான நிலைக்கு தள்ளப்பட்டார்.
Because they rejected the son of God.
ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய குமாரனை தள்ளிவிட்டார்கள்.
This is always what happens.
இதுதான் எப்பொழுதும் நடக்கிறது.
When a man of God
ஒரு தேவ மனிதன்
comes into a situation.
ஒரு சூழ்நிலை வரும்பொழுது
when a true living body of Christ is raised up in a town
oru pattanathile unmayana devanudaiya sabaiyanad eluppapadum bodhu
it becomes something that is a stumbling block to many people
aneka janangalukku idarladai idarlai endu maarugirathu
and like it says here in verse 34 a sign to be opposed
ange virodhamai pesapaduvadharku adayalamai maarugirathu
if a new church in a town is not opposed by others it's probably not started by God
oru pudhu pattanathile elumbakkudiya oru sabaiyanad mattrullal edirkkapadavillai endral adu devanalai aarambikkapadavillai endru solalam
if it's really following in the footsteps of Christ it will be a sign to be opposed
unmayalume yesu christan adichodil pinbattukkura oru sabaiya irundal adu virodhamai pesapaduvadharku adayalamai irukum
a genuine man of God will always be a sign to be opposed by other Christians
oru unmayana devanudaiya manushan eppozhudume mattrull virodhamai pesapadum oru adayalamagave irupan
why
yen
because his life and his ministry verse 35 reveal the thoughts of many hearts
avudaiya vaalkiyum avudaiya saachiyum anegarudaiya ennangalai veliyirangamaakkiradha
irukku people have hidden the thoughts in their hearts
janangal appadi patta ennangalai thangal ullathile maraikkirukkiradha thavarana manappanmai poraamai
pride
perumai
love of money
panaasai
all of this gets exposed when Jesus comes in or a man of God comes in
yesu varumbodho alladhu deva manidhan varumbodho ivellella veliyirangamaakkapadugiradhu
so they get angry with Jesus or this man of God
agave yesuvin meedho alladhu deva manidhan meedho koopam adikkiraargal
and they oppose him
அவரை எதிர்க்கிறார்
because the thoughts of their hearts are being revealed
ஏனால் அவருடைய உள்ளத்தின் இருதய அந்தரங்கங்கள் வெளிரங்கமாகிறது
if they keep quiet on those things then they won't get angry
இதமான காரியங்களை குறித்து ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தால் அவருக்கு கோபம் அடைய மாட்டார்
true prophet will never keep quiet on such matters
ஆனால் உண்மையான தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட காரியங்களிலே அமைதியாக இருக்க மாட்டார்
and so because of that
இதன் நிமித்தமாக
many will fall and many will rise
अनेகர் எழுந்திருப்பார்கள் अनेகர் விழுவார்கள்
so if a man of God is not there
ஒரு தேவ மனிதன் அங்கே இல்லை என்றால்
all the good and the bad all live together as if everything is okay
nallavarum kettavarum ellame nandraga irukkiradhu pola vaazhndu konde irpaar
that's how it was in all the synagogues in israel
இஸ்ரவேலில் உள்ள எல்லா தேவாலயங்களையும் பிரிதான் இருந்தது
when jesus came in there was a division
all yesu ange varumbodhu ange oru pirivu
wherever he went there was a division among
the எல்லாம் இயேசு போனார் அங்க எல்லாம் மக்கள் மத்தியில ஒரு பிரிவு இருந்தது
this is the messiah
சிலர் இவர்தான் மேசியா என்று
சொன்னார்கள் some said no he is a prince of devil
சிலர் இவர் பிசாசின் அதிபதி என்று சொன்னார்கள்
this is same today
இன்றைக்கு அதே போல தான்
காட்சியளிக்கிறது
ஒரு தேவ மனிதன் வருகிறார்
say this is the prophet of god
இவர்தான் தேவ தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்
others say no he is the antichrist
மற்றவர்கள் இல்லை இவர் அந்திகிறிஸ்து என்று சொல்கிறார்
if that doesn't happen that man is not a man of god
இது நடக்கவில்லை என்று சொன்னால் அவன் தேவ மனிதனே அல்ல
remember this
இது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள
exactly the same as it was with jesus
இயேசு கிறிஸ்துவின் எப்படி அதே போல இன்றைக்கு நடக்கிறது பவுலுக்கு இதுதான் நடந்தது
a synagogue could be peaceful
ஒரு தேவாலயமானது சமாதானமா இருந்தது
till paul came
பவுல் வரும் வரைக்கும்
when paul came
பவுல் வந்த உடனே
some would rise and some would fall
சிலர் எழுவார்கள் சிலர் விழுவார்கள்
there was a division
அங்கே ஒரு பிரிவு உண்டு
those who are really seeking god
உண்மையாலுமே தேவனை தேடுகிறவர்கள்
would come out and form a little church
வெளியே வந்து அவர்கள் சிறு சபையாய் கூடுவார்கள்
acts of the apostles is full of stories of that
அப்போஸ்தலர் நடபடிகள் இப்படிப்பட்ட சம்பவங்களால் நிறைந்து காணப்படுகிறது
the same thing happens even today
இன்றைக்கும் அதே காரியம் நடந்து கொண்டிருக்கிறது
we read here that jesus
இங்கே இயேசு
when he was 12 years old in the scriptures
தேவாலயங்களிலேயும் யூத பள்ளிகளிலேயும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அவர் கவனித்து
பன்னிரண்டு
வயதாக முறை வேதாகமத்தை நன்றாக
அறிந்திருந்தார்
வயதில் அவர் சொன்னார்
பிதாவுக்கு
அடுத்த காரியங்களிலே நான் இருக்க வேண்டும் என்று அறியீர்களா
and we read here
இங்கே வாசிக்கிறோம்
in an amazing verse about Jesus in verse 40
40th vasanathile yesuvai kurithu viyakathukana
oru vaarthai. It's the first time in the Bible where it says the grace of God was upon somebody.
Devanude kirubiyanadu oru varumidhu irundathu endra mudhal murayaga inge dhaan vaasikkirom.
I mean we read in the Old Testament that Noah found favor before the eyes of the Lord.
Palaya erpaattu kaalangalile Noahukku devanude kangale dayai kadithathu endra vaasikkirom.
But the grace of God was upon someone.
Anal devanude kirubiyanadu oru varumidhu irukkirathu endru
first time
mudhal murai
Luke 2:40
Luke 2:40
upon Jesus.
Yes, with me.
What is the result?
அவருடைய விளைவு என்ன?
Verse 52.
52வது வசனம்.
He kept increasing in wisdom.
அவர் ஞானத்திலே வளர்ந்தார்.
And when grace is upon somebody they never sin.
ஒருவர் மீது கிருபை இருக்குமானால் அவர் பாவம் செய்ய மாட்டார்.
Sin shall not have dominion over you because you are under grace.
நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியாலே பாவங்களை மேற்கொள்ளாது.
Romans 6:14.
ரோமர் 6:14.
So it is the grace of God upon Jesus that prevented him from sinning.
ஆகவே இயேசு பாவம் செய்யவிலிருந்து தடுத்தது தேவனுடைய கிருபை அவர் மீது இருந்தது என்ற நிமித்தமாய்.
That grace can be upon us too.
அந்த கிருபை நம்மிடம் கூட இருக்க முடியும்.
So we don't sin.
நாம் பாவம் செய்யாதபடிக்கு.
When we sin it is because we have moved out from the place of grace.
நாம் ஏன் பாவம் செய்கிறோம்? கிருபையின் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நாம் விலகி
Grace is always given in the place of humility.
தாழ்மை எங்கே இருக்குது அங்கே தான் கிருபை கொடுக்கப்படுகிறது.
God gives grace to the humble.
தேவன் தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார்.
If I move out from there.
நான் அந்த கிருபையில் இருந்து விலகுவேனானால்
some type of pride in something.
ஏதோ ஒரு பெரிய காரியத்துல ஒரு சில பெருமை இருக்குமானால்
I don't get grace because grace is in this other place.
கிருபை இந்த இடத்துல வேறு இடத்துல இருக்குது.
And where people are humble.
ஜனங்கள் தாழ்மையா இருக்கக்கூடிய இடத்துல வாழ வேண்டியது.
If I want to get it again I got to repent and come back in humility.
எனக்கு மீண்டும் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நான் மனந்திரும்பி தாழ்மையான இடத்துக்கு வர வேண்டும்.
And John the Baptist.
யோவான் ஸ்நானகர்.
We read in Luke chapter 3.
லூக்கா 3 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
How he told people.
ஜனங்களிடத்திலே சொன்னார்.
I'm not going to baptize all of you.
உங்கள் எல்லாரையும் நான் ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டேன்.
Just because you come here.
நீங்கள் இங்கே வருகிறபடியாலே கொடுக்க மாட்டேன். 7 ஆம் வசனம்.
He could discern people who were not ready for baptism.
ஞானஸ்நானம்
he didn't know anything about their lives.
அவருடைய வாழ்க்கை குறித்து ஒன்றையும் அறியாது இருந்தாலும் கூட ஞானஸ்நானத்துக்கு யார் ஆயத்தம் இல்லை என்பதை பகுத்தறிந்தார்.
It's an amazing ability God gives to those who are his servants.
தம்முடைய ஊழியர்களாக இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய இந்த திறமை இருக்கிறது.
In verse 16 you read about the baptism in the Holy Spirit.
16 ஆம் வசனத்திலே மீண்டும் ஆவி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து வாசிக்கிறோம்.
And we see an example of Jesus himself being anointed in verse 21 and 22.
21 22 வசனங்களில் இயேசுவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம்.
There we read
அங்கே ஒன்றை வாசிக்கிறோம்.
That Jesus was praying when he was being baptized.
இயேசு ஞானஸ்நானம் பெறும்பொழுது ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
Luke 3:21.
லூக்கா 3:21.
What was he praying for?
அவர் எதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்?
We know.
நமக்கு தெரியும்.
Because every prayer of Jesus was answered immediately.
இயேசுவின் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் உடனடியாக பதில் கொடுக்கப்பட்டது.
So you read the next verse you know what he was praying for.
அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் எதற்காக ஜெபித்தார் என்று அறிந்து கொள்ளலாம்.
Father open the heavens and send the Holy Spirit on me.
பிதாவே பரலோகத்தை திறந்து என் மீது பரிசுத்த ஆவியானவர் அனுப்பும்.
Heaven was open.
பரலோகம் திறக்கப்பட்டது.
Holy Spirit came on him.
பரிசுத்த ஆவியின் மீது வந்தார்.
Even Jesus needed to pray for the anointing of the Holy Spirit.
இயேசுவும் கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக ஜெபிக்க வேண்டியிருந்தது.
You're not going to get it if you don't pray.
நீங்கள் ஜெபிக்காவிட்டால் உங்களுக்கு கிடைக்காது.
In Luke 4 we read about the temptation.
லூக்கா 4 அதிகாரத்திலே சோதனை குறித்து வாசிக்கிறோம்.
The first 13 verses.
1 முதல் 13 வசனங்கள்.
We already considered that in Matthew.
ஏற்கனவே அவைகளை மத்தேயு படிக்கும் பொழுது
Then we read of the first public ministry he had in Nazareth in Luke 4:16 on.
லூக்கா 4:16 முதல் இயேசுக்கு வந்த முதல் பொதுவான ஊழியத்தை நாசரேத்திலே
பார்க்கிறோம். And he now says and he quotes Isaiah 61 verse 18. Here in verse 18 here.
இங்கே உள்ள 18 அதிகாரத்திலே இயேசு 60 அதிகாரத்தில் உள்ளதை குறித்து இங்கே
The Spirit of the Lord is upon me.
பரிசுத்த ஆவியார் என் மேல் இருக்கிறார்.
And he says he's anointed me to preach the gospel.
சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை அபிஷேகம் பண்ணினார்.
And he says in verse 21 today the scripture is fulfilled.
21 ஆம் வசனத்திலே இன்று இந்த வார்த்தை நிறைவேற்று என்று சொன்னார்.
And everybody was so happy with him verse 22.
22 ஆம் வசனத்திலே எல்லாரும் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டு
சந்தோஷப்பட்டார். He said isn't this Joseph's
son? இவன் யோசேப்புடைய மகன் அல்லவா?
When they were happy with him they called him Joseph's son.
அவர்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தபொழுது இயேசுவை யோசேப்பின் குமாரன் என்று அழைத்தார்.
When they were angry with him they said hey this is Mary's son.
கோபமா இருக்கும் பொழுது மரியாளுடைய குமாரன் என்று அழைத்தார்கள்.
That means we don't know who his father is.
அந்த பொருள் என்னவென்றால் அவருடைய தகப்பன் யார் என்று நமக்கு தெரியாது.
A different way they spoke about him.
ஆகவே அவரை பலவிதமான வார்த்தையில்
Now they were happy with him and said hey this is Joseph's son.
இவர்கள் இப்பொழுது சந்தோஷமா இருந்தபடினாலே யோசேப்புடைய குமாரன் அல்லவா என்று சொன்னார்.
And then he began to tell them.
அதற்கு பிறகு அவர் சொல்ல ஆரம்பித்தார்.
Don't think God cares only for the Jews.
யூதர்களுக்கு மட்டும் தேவன் கரிசனைப்படுகிற என்று என்னாதீர்கள்.
He cares for non-Christian non-Jews people also.
யூதர் அல்லாத மக்களுக்கும் கூட தேவன் அன்பு செலுத்துகிறார்.
Think of Elijah's time.
எலியாவின் நாட்களை பாருங்கள்.
There were many widows in Israel.
இஸ்ரேலிலே பல விதவைகள் இருந்தார்.
Why did God send Elijah outside Israel to a place called Zarephath?
ஆனால் சாரிபாத் என்கிற ஒரு இடத்திற்கு யூதர்கள் அல்லாத ஒரு மனிதன் விதவினத்தில் ஏன் அனுப்பினார்?
Sidonian widow.
அங்க சாரிபாத் விதவை.
And Elisha there were many lepers in Israel.
இஸ்ரேலில் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள்.
Why one non Jewish Syrian leper got healed?
ஏன் யூதர் அல்லாத ஒரு சிரிய தொழுநோயாளன் தொழுநோயாளி இருந்த நாகமான்
சுகமாக்கப்பட்டான்.
25 முதல் 27
வரை. As soon as they heard that.
அவர்கள் இதை கேட்ட மாத்திரத்தில்
Jesus preached only for 2-3 minutes.
2-3 நிமிடங்கள் தான் இயேசு பிரசங்கித்திருப்பார்.
They got so angry they took him out to kill him.
எவ்வளவோ கோபப்பட்டு இயேசுவை வெளியே கொண்டு போய் கொலை செய்ய முடியாது விரும்பினார்கள்.
And of course he just quietly passed out.
அவர் அங்கே அமைதியாய் அவர் மத்தியிலே அப்படியே விலகி சென்று விட்டார்.
God protected him.
தேவன் அவரை பாதுகாத்தார்.
You can't die before God's time.
தேவனுடைய நாளுக்கு முன்பாக நீங்கள் மரிக்க மாட்டீர்கள்.
You are a servant of God even today.
நீங்கள் தேவனுடைய ஊழியனா இன்றைக்கு இருந்தாலும் கூட.
Nobody can touch you.
யாருமே உங்களை தொட முடியாது.
God's time.
தேவனுடைய நாள் வருவதற்கு முன்பதாக.
One more thing we see.
நாம் பார்க்கிற இன்னொரு காரியம்.
He came to Simon's house and he healed his mother-in-law.
சீமோனுடைய வீட்டுக்கு வந்து பேதுருடைய மாமியாரை குணமாக்குகிறார்.
Verse 40 he healed many sick people.
அநேக வியாதியஸ்தர்களை
சுகமாக்கினார்.
அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் நடைபெற்றது.
And one would think if there's a revival you must stay on there.
அங்கே ஒரு எழுப்புதல் நடந்தால் அங்கே ஒரு தங்கியிருக்க வேண்டும் என்று எண்ணலாம்.
But next morning verse 42 he went to a lonely place.
ஆனால் அடுத்த நாள் காலையிலே அவர் ஒரு தனியான ஒரு இடத்துக்கு சென்றார்.
And everybody searched for him.
எல்லாரும் அவரை தேடினார்கள்.
Tried to keep him from going away.
அங்கிருந்து போகாமல் அவரை வைக்க முடியாய் பிரயாசப்பட்டார்.
He said no.
இல்லை என்று சொல்லிவிட்டார்.
I've heard my father.
நான் பிதா சொல்வதை கேட்டிருக்கிறேன்.
Told me I must go to other cities.
நான் வேறு பட்டணங்களுக்கு போக வேண்டும் என்று
சொல்லி இருந்தார். This is how Jesus life was.
இப்படி தான் இயேசுவின் வாழ்க்கை இருந்தது.
A lot of people came with suggestions but he wouldn't listen to them.
அநேகர் பல ஆலோசனைகளை சொன்னாலும் கூட அவர் கேட்க மாட்டார்.
Because he always listened to the Father first in the morning.
அவர் காலையிலே அதிகாலையிலே தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தார்.
What do you want me to do?
நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
That's why his life was so fruitful.
ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையானது கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது.
You begin your day with God.
உங்களுடைய நாளையும் தேவனோடு கூட ஆரம்பித்தார்.
You wait upon him every day.
ஒரு நாளும் அவருடைய சமூகத்திலே காத்திருந்தார்.
Lord, let me begin my day with you.
ஆண்டவரே, உம்மோடு கூட இந்த நாளை ஆரம்பிக்க விரும்புகிறேன்.
The whole day will be different.
அந்த முழு நாளுமே வித்தியாசமானதாய் மாறும்.
Miss the will of God.
நீங்கள் தேவ சத்தத்தை ஒரு காலம் தவறவிட மாட்டீர்கள்.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Welcome to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We're studying through the Bible.
நாம் வேதாகமம் முழுதும் என்று படித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we have now come to the Gospel of Luke.
இப்பொழுது நாம் லூக்கா சுவிசேஷத்திற்கு வந்திருக்கிறோம்.
And we will come to chapter 5.
நாம் இப்பொழுது ஐந்தாம் அதிகாரத்திற்கு வருவோம்.
Here we read of a time when Jesus got into the boat of Simon Peter.
இங்கே சீமோன் பேதுருடைய படகிலே இயேசு ஏறுகிறார்.
And he moved out a little away from the land, verse 3, and sat down, and from the boat he began to teach people who were on the
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், படகுகளில் ஒன்றில் ஏறினார், கரையிலிருந்து சற்றே தள்ளுமுடையவர்களை கேட்டுக்கொண்டு அதிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம்
பண்ணினார்.
பிறகு சீமோனை நோக்கி,
I know you have lost a lot of time by not fishing because I've used your boat.
உன்னுடைய படகை நான் பயன்படுத்தினபடினாலே உனக்கு அதிக நேரம் செலவழிந்து விட்டது, நீ மீன் பிடிக்கவில்லை.
I'll pay you for that.
ஆனால் உனக்காக நான் அதற்கு சில கட்டணத்தை செலுத்தி விடுகிறேன் என்று சொல்கிறார்.
God into the deep water, let's catch some fish.
ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க வேண்டிய வலைகளை போடு.
Simon said,
சீமோன் சொல்கிறார்,
Master, whole of last night we were working.
ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம்.
We didn't catch anything.
ஒன்றும் அகப்படவில்லை.
There's no fish here. We don't know where they're gone.
இங்கே மீன்கள் இல்லை, எங்கே போய்விட்டது என்றும் தெரியவில்லை.
But since you've said to do it, we'll do it.
ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன்.
And when they put their nets in, they got such a lot of fish, their nets began to break.
அவருடைய வலைகள் கிழியத்தக்கதாக அவ்வளவு மீன்களை பிடித்தார்கள்.
And they had to call other partners to come and help them because both the boats began to be filled and they almost began to sink with the number of fish in it.
இரண்டு படகுகளுமே அமிழத்தக்கதாக அது மீன்களால் நிரப்பப்பட்டபடினாலே தங்களுடைய மற்ற துணைவர்களையும் கூப்பிட்டு மீன்களை நிரப்ப ஆரம்பித்தார்கள்.
Peter was an experienced fisherman.
சீமோன் பேதுரு ஒரு அனுபவம் நிறைந்த மீனவன்.
He knew that that was not a normal event.
அது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல என்பதை அறிந்திருந்தார்.
It was a miracle.
அது ஒரு அற்புதம் என்று அறிந்திருந்தார்.
God had commanded all the fish to come just near that boat.
அந்த படகுக்கு அருகாமையிலே வரும்படியாய் எல்லா மீன்களுக்கும் தேவன் கட்டளையிட்டார்.
And he suddenly realized his sinfulness.
உடனே தன்னுடைய பாவ தன்மையை அவன் உணர்ந்தான்.
He realized what a sinful man he was compared to Jesus.
இயேசுவை பார்க்கும் பொழுது தான் எவ்வளவு பாவியான மனுஷன் என்பதை உணர்ந்தான்.
He fell at Jesus' feet in verse 8 and said, Depart from me for I am a sinful man.
எட்டாம் வசனத்தில் இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும் என்று கேட்கிறான்.
And Jesus said to him,
Yes, avanai paathu sonnar,
From now on, you're going to catch men like this.
Idhu mudhal nee manusharai ipdi pidipaai endra.
What is the secret?
Enna ragasyam?
Listen to me.
Ennil thiri gavanithu
go where I tell you to go.
Naan poga vendum endra edathukku po.
Do what I tell you to do.
Naan enna seiyirano adhai sei.
Don't make any excuses.
Endha saakku pokkam solla vendam.
Because that's what they did here.
Inge adhai than sonnargal.
And when he said that to them,
அதை அவனிடத்திலே சொன்னபொழுது,
It says here in verse 11,
11 வசனத்திலே பார்க்கும்,
When they came to the land,
அவர்கள் நிலத்துக்கு வந்தபொழுது,
They left everything and followed him.
எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று வாசிக்கும்.
All four,
நான்கு பேரும்,
Simon, Andrew, James and John.
சீமோன், அந்திரேயா, பேதுரு, யோவான்.
So we see here that even though they had such a catch of fish,
எவ்வளவோ மீன்களை பிடித்திருந்தாலும் கூட,
They didn't say, Lord, keep doing this every day.
ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் இதை எங்களுக்கு செய்ய
வேண்டும்.
நாங்கள் அப்படியே பணக்காரரை மாறிவிடுவோம்.
They left that opportunity to make money.
பணம் சம்பாதிக்கிற அந்த தருணத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள்.
Does God's blessing make us rich?
தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறதா?
It certainly made these fishermen rich that day.
கண்டிப்பாக அந்த நாளிலே இந்த மீனவர்களை பணக்காரர்களாய் மாற்றியது.
Can you imagine how much money they got selling all that fish?
எல்லா மீன்களையும் விற்று எவ்வளவு பணம் சம்பாதித்திருந்திருப்பார்கள் என்று கற்பனை செய்ய முடியுமா?
The blessing of God.
தேவனுடைய ஆசீர்வாதம்.
So I believe that. The blessing of God meets our material needs and makes us prosper.
தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய பொருளாதார தேவைகளை சந்தித்து நம்மை செழிப்படைய செய்கிறது.
But if that's the end of the story, then the devil's led us astray.
ஆனால் அதுதான் கதையின் முடிவு என்று சொன்னால் பிசாசு நம்மை வழிதவறி போக பண்ணிவிட்டார்.
The end of the story is you leave all that and follow Jesus.
கதையின் முடிவு என்னவென்றால் அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற தீர்மானம் எடுப்பது.
And that's the part of the story which most people don't like to hear.
அநேகருக்கு இந்த கதையின் இந்த பகுதிதான் கேட்பதற்கு பிடிக்காது.
And that's what most people don't talk about.
ஆகவே தான் இதையும் அநேகர் பேசுவது.
That when God gives you a lot of money,
தேவன் உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்தால்,
it may be a test to see whether you're willing to give it up to follow him.
நீங்கள் அவரை பின்பற்ற முடியா, அதை விடுவதற்கு ஆயத்தமா என்பதை சோதித்து பார்க்கலாம்.
Or whether you're going to cling to it and say, well, Lord, I'd like to make more like this.
அல்லது அதையே நீங்கள் கட்டி பிடித்துக் கொண்டு ஆண்டவர் இன்னும் அதிகமாய் பணம் சம்பாதிக்க விரும்புகிறேன் என்று சொல்வீர்கள்.
That's the difference between the people God blesses today and the Peter whom God blessed here.
அன்று பேதுருவை தேவன் ஆசீர்வதித்தார், அவருக்கும் இன்றைக்கு தேவன் ஆசீர்வதிக்கிற மக்களுக்கும் இதுதான் வித்தியாசம்.
Today the people's hearts are on money including the preacher's heart.
இன்றைக்கு மக்களுடைய மனம் பிரசங்கியருடைய மனதையும் சேர்த்து தான் சொல்கிறேன், பணத்தையே சுற்றி வருகிறது.
What are they glorying?
அவர்கள் எதிரே மகிமைப்படுகிறார்கள்.
Like these people could say our boats are full.
எங்களுடைய படகு நிரம்பி விட்டது.
Our bank accounts are full they say today.
எங்களுடைய வங்கி கணக்கு நிரம்பியிருக்கிறது
என்று சொல்கிறார்கள். It's overflowing.
அது நிரம்பி வழிகிறது.
We never had such blessing financially in our life.
எங்களுடைய வாழ்க்கையில் இதுபோல பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றதே கிடையாது.
What are these people glorying?
இவர்கள் இதிலே மகிமைப்படுகிறார்கள்.
Lord that happened but we give it all up.
ஆண்டவரே இது நடந்தது ஆனால் நாம் அதெல்லாம் விட்டு விடுகிறோம்.
Because you are greater than that.
ஏனென்றால் நீர் இவைகளை காட்டிலும்
பெரியவர். They passed the test.
அவர்கள் அந்த தேர்வை தேற்றி
A lot of believers today fail the test when God has blessed them.
இன்றைக்கு அநேக விசுவாசிகள் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த தேர்விலே சோதனை தோல்வியடைகிறார்கள்.
Then we read in verse 27.
27 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
About the call of Matthew or Levi as his other name was.
அவருடைய இன்னொரு பெயர் லேவி, இந்த மத்தேயு என்பவன் அழைக்கப்படுகிறான்.
Now I want you to notice something here.
இங்கே ஒன்றை நீங்கள் கவனிக்க முடியா விரும்புகிறேன்.
It says in verse 29.
29 ஆம் வசனம்.
That Levi gave a big feast for Jesus in his house.
லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான்.
Now if you turn to Matthew's gospel in chapter 9.
மத்தேயு சுவிசேஷம் 9 ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பியுள்ளால்,
where we read of the same call of Matthew.
அங்கே மத்தேயுடைய அதே அழைப்பை குறித்து வாசிக்கிறோம்.
Matthew 9 verse 9.
மத்தேயு 9 ஆம் அதிகாரம் 9 ஆம்
வசனம். Whether you noticed it when we studied it.
நாம் அதை படிக்கும் பொழுது நீங்கள் கவனித்தீர்களா என்று எனக்கு தெரியவில்லை.
He got up and followed Jesus.
அவன் எழுந்து இயேசுவை பின்பற்றினான்.
And then it says.
பிறகு சொல்லப்பட்டது.
Verse 10.
10 ஆம் வசனம்.
As Jesus sat at the table in the house many people came sinners came for dinner with Jesus.
அவர் வீட்டிலே போஜனம் பந்தியிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவோடு கூட பந்தியிருந்தார்கள்.
But it doesn't tell us whose house it was.
ஆனால் அது யாருடைய வீடு என்று சொல்லப்படவில்லை.
Who made this great feast?
யார் அந்த பெரிய விருந்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லவில்லை.
That was Matthew himself.
அது மத்தேயு தான் அதை விருந்தை ஆயத்தம்.
Why isn't it mentioned here?
ஏன் இங்கே அது சொல்லப்படவில்லை?
Because he wrote the book.
ஏனால் மத்தேயு தான் அந்த புத்தகத்தை எழுதினார்.
He was such a humble man.
அவ்வளவு தாழ்மையுள்ள ஒரு மனிதனாக இருந்தார்.
He wouldn't mention that he was the one who made this great
நான் தான் அந்த பெரிய விருந்தை செய்தேன் என்று அவர் சொல்லவில்லை.
That we learn from Luke chapter 5 verse 27.
இதை லூக்கா 5 ஆம் அதிகாரம் 27 ஆம் வசனத்திலே கற்றுக்கொள்கிறோம்.
29
29 ஆம் வசனம்.
That he was the man who made this feast.
அவன் தான் இந்த பெரிய விருந்தை செய்தான்.
Truly even before he was filled with the Holy Spirit he had that spirit of Christ.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவின் ஆவி அவனுக்கு இருந்தது.
And when he was filled with the Spirit
ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது,
and he wrote the book
புத்தகத்தை எழுதும்பொழுது,
he decided that I will not mention my name as if I have done something.
நானே ஒன்றை செய்தேன் என்று என்னுடைய பெயரை அங்கே சொல்லி காட்ட மாட்டேன்
என்று சொன்னார். That's what happens when a man is filled with the Spirit.
ஒரு மனிதன் ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது இதுதான் நடக்கிறது.
He doesn't seek to push himself forward.
அவன் தன்னையே முன்னிறுத்திக் கொள்ள மாட்டான்.
He tries to hide his name.
தன்னுடைய பெயரை மறைத்துக் கொள்ள விரும்புவான்.
And we read here.
இங்கே வாசிக்கிறோம்.
The Pharisees asked a question.
பரிசேயர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள்.
Why do you eat and drink? Verse 30, Luke 5:30 with tax collectors and sinners.
பரிசேயர் ஆயக்காரர்கள் பாவிகளோடு கூட நீரே போஜனம் அனுகிறீர் என்று 30 ஆம் வசனத்தில் கேட்கிறார்.
Actually it says in verse 30 they were grumbling at his disciples.
அவருடைய சீஷர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
Not at Jesus, they were saying why do you disciples eat with sinners?
உடைய சீஷர்கள் ஏன் பாவிகளோடு கூட போஜனம் அனுகிறார்கள் என்று கேட்டார்கள்.
And they didn't reply.
அவர்கள் பதில் சொல்லவில்லை.
Jesus replied for them.
இயேசு அதுக்கு பதிலாக பதில்
சொன்னார். This is one of the wonderful things I see about Jesus.
இயேசுவை குறித்து நான் பார்க்கிற இன்னொரு அற்புதமான காரியம்
இதுதான். When people criticized his disciples.
ஜனங்கள் தம்முடைய சீஷர்களுக்கு குறை சொல்லும்போது,
He told them you keep quiet, I'll answer.
நீங்கள் அமைதியாக இருந்தவுடன் நான் பதில் சொல்லுவேன்
என்று சொன்னார். The same principle applies today.
இன்றைக்கும் கூட அதே கோட்பாடு தான் பொருந்தும்.
That's what the Lord taught me for 40 years.
40 ஆண்டுகளாக இதை தான் இயேசு எனக்கு
போதித்தார். People criticize you.
ஜனங்கள் உன்னை குறை சொல்லும்போது,
Keep quiet.
அமைதியாக இருந்து,
I'll reply to them.
நான் அவர்களுக்கு பதில் சொல்கிறேன்.
So, have you learned that lesson?
இந்த பாடத்தை நீங்கள்
கற்றுக்கொண்டீர்களா?
எப்படி பதில் சொன்னார்?
I'll tell you why they're eating with sinners.
ஏன் அவர்கள் பாவிகளோடு கூட போஜனம் பண்ணுகிறார்கள்
ஏனென்றால்
வியாதியஸ்தர்களுக்கு தான்
பணியாளர்கள்
அவர்களும்
அவர்களுடைய
உடன் பணியாளர்கள்
and I have not come to call righteous people.
நான் நீதிமான்களை அழைக்கல
I came to call sinners verse 32.
பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று 32 ஆம் வசனம் சொல்கிறார்
then in Luke chapter 6
லூக்கா 6 ஆம் அதிகாரம்
we see again a criticism of the disciples.
மீண்டும் சீஷர்களை குறை சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம்
they were plucking some grain on the Sabbath day.
அவர்கள் ஓய்வு நாளிலே கதிர்களை கொய்து திங்கிறார்கள்
according to the Old Testament law you were permitted to pluck grain when you walk through anybody's field.
பழைய ஏற்பாட்டின் கற்பனைகளின்படி யாருடைய வயலிலே நடந்தாலும் அதை நீங்கள் கொய்து சாப்பிடுவதற்கு அனுமதி உண்டு.
If you were just eating as you were going along.
நீங்கள் அப்படியே வழியிலே போகும்போது சாப்பிடுவதற்கு கொய்தால் பரவாயில்லை.
There was nothing wrong in that.
அதில் தவறே இல்லை.
But why were they doing it on the Sabbath day?
ஆனால் ஏன் அவர்கள் ஓய்வு நாளிலே அதை செய்கிறார்கள்?
And again, their criticism is of the disciples.
சீஷர்களை தான் இவர்கள் முறுமுறுக்கிறார்கள்.
They asked them, why are you doing this?
ஏன் இதெல்லாம் செய்கிறீர்கள் என்று சீஷர்கள் கேட்கிறார்கள்.
And Jesus said,
இயேசு சொன்னார்,
he defended them from scripture.
வேத வசனத்தை வைத்துக்கொண்டு இயேசு தம்முடைய சீஷர்களை தர்க்கார்.
Do you know that in the tabernacle this showbread that was kept in the holy place only the priests could eat it?
ஆசா இப்ப கூடாரத்திலே தேவ சமூகத்து அப்பங்களை ஆசல் மட்டுமே புசியக்கூடிய அப்பங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது என்று உங்களுக்கு
தெரியுமா? Yet we read this is Luke 6 verse 3.
லூக்கா 6 அதிகாரம் 3 வசனம்.
This is a reference to the story in 1 Samuel 21.
1 சாமுவேல் 21 அதிகாரத்திலே இருக்கக்கூடிய ஒரு கதையின் மேற்கோள் காட்டி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
How David
எப்படி
தாவீது ரன்னிங் அவே ஃப்ரம் சவுல்
அவன் சவுலை விட்டு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது
and he was hungry
அவன் பசியாயிருந்தான்
and his few friends were hungry
அவனுடைய சொர்ஸ் நண்பர்கள் பசியாயிருந்தார்கள்
he came to that tabernacle
அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்தார்கள்
and he ate that bread because there was no other bread available
அங்கே வேறு அப்பங்கள் இல்லாதபடியால தேவ சமூகத்து அப்பங்களை எடுத்து புசித்தார்கள்
why is it god didn't punish him
ஏன் அவர்களை தேவன் தண்டிக்கவில்லை
because god is not a legalist
என்றால் தேவன் ஒரு பிரமாணத்துவக்காரர்
god did not make laws and then say okay we got to make a man to keep these laws
devan pramanangalai undu pannivittu adarku piragu kai kollumudiyaga manidhil undaakkum endru solli undaakkavillai illai
he made the man first
mudhalavathu manidhil indha
undaakkar the laws would help man
andha pramanangal ella manidhinukku udhavi seiyamudiyaga
so if David is hungry
agave david pasiya irundal
and there's only this holy bread there
ange indha parisutha appangal mattume irukkirathu
god's quite happy with David eating it
agave david adhai saapiduvathile sandoshama irukkar
we need to understand god's heart
devanudaiya irudhayathai nam velangikkolla
vendum that's what Jesus says
idhai thana yesu sonnar
how he went into the house of God and ate consecrated bread verse 4 which is only the priest can eat
ஆசாரியர்கள் சாப்பிடக்கூடியதான தேவ சமூகத்து அப்பங்களை அவன் தாவீதும் அவன் நண்பரும் சாப்பிட்டார்
the same thing today
அதே காரியம் தான் இன்றைக்கு
son of man is lord of the sabbath
தேவனுடைய குமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய்
இருக்கிறார் and then we read on another sabbath verse 6
ஆறாம் வசனத்தில் இன்னொரு ஓய்வு நாளிலே
there was this man with a withered hand the scribes and pharisees watched him closely so that they can accuse him
சூமியன வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான் வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்க முடியாய் சொஸ்தமாக்கோரோ இல்லை என்று நோக்கமாய் இருந்தார்
and Jesus healed him
yes so
after saying in verse 9 is it lawful to do good or evil on the sabbath day
ஓய்வு நாளிலே நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நியாயம் என்று கேட்டார்
and they were so angry verse 11
பதினோராம் வசனத்திலே அவர்கள் மூர்க்க வெறி கொண்டார்கள் என்று
வாசிக்கிறோம் being happy that somebody's hand was healed
yaro urude kai sugamakapattad endradai kurithu santoshapaduvai paarkilum
they were more concerned about their tradition
thangale paramparathai kurithu adhiga kavalai ulpattavala irundhar
I often wondered why Jesus did so many miracles on the sabbath
why vinalile yen aandavaraga yesu christ aniga arpadangalai seidhar endru aachariyapattirukkire udaranamaga
he went in john 5 to the pool of bethesda on the sabbath day
why vinalile bethesda kulathirku why vinalile sendrar
he could have gone there 6 days of the week
and the meediyulla 6 naatkalile avar poirundirukkar
he went there on the sabbath day
anal why vinalile than ponar
He see a man with a withered hand.
இங்கே சுமின கையுடைய மனிதனை பார்க்கிறோம்.
And when he saw that he was going to that particular synagogue.
அந்த குறிப்பிட்ட தேவாலயத்துக்கு அவன் போகிறதை பார்க்கும் பொழுது
he would go and heal him on the Sabbath day.
இயேசுவும் அந்த தேவாலயத்துக்கு சென்று அவனை சுகமாக்குவார்.
It's almost like as though he told people just wait till the Sabbath day and I'll heal you.
நீ கொஞ்ச நேரம் காத்துறப்பா நான் ஓய்வு நாள் வரும்போது குணமாக்குறேன் என்று சொல்வதை போல
நடந்தது. Just to irritate these Pharisees who love their traditions.
தங்களை பாரம்பரியத்தை அவ்வளவா நேசித்த இந்த பரிசேயர்களை எரிச்சலூட்ட முடியாது அப்படி செய்தார்.
That's a ministry.
அது ஒரு ஊழியம் தான்.
To expose the hollowness of traditions that people have.
பாரம்பரியத்தினுடைய வெற்று தன்மையை வெளிப்படுத்த முடியாக
நேசப்படி செய்தார். Then we read of Jesus choosing the 12.
இயேசு 12 பேரை தேர்ந்தெடுக்கிற காரியத்தை கொண்டு வாசிக்கிறோம்.
Luke 6 verse 12 onwards.
லூக்கா 6 ஆம் அதிகாரம் 12 வசனம்.
Then we read he went into a mountain and prayed the whole night.
அவர் மலையின் மேல் ஏறி இராம் முழுவதும் தேவனுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்.
That was a habit with him.
அது ஒரு அவருடைய பழக்கமாக
இருந்தது. Sometimes he prayed all night.
சில சமயத்தில முழுகிறவும்
ஜெபித்தார். Sometimes for a short period.
சில சமயத்தில குறுகிய காலத்துக்கு ஜெபித்தார்.
We saw that in Luke 4:42.
லூக்கா 4:42 வாசித்தோம்.
In Luke 5:16 it says he would often slip away into the wilderness
and pray. லூக்கா 5:16லயும் அடிக்கடி அவர் வனாந்தரமான இடத்துக்கு போய் ஜெபித்தார்னு
வாசிக்கிறோம். So many people were being healed.
அநேகர் சுகமாக்கப்பட்டார்கள்.
He would slip off into the wilderness and pray.
உடனடியாக அவர் வனாந்தரத்துக்கு தனியாக சென்று அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார்.
You know I have read many books on prayer.
ஜபத்தை குறித்து பல புத்தகங்களை வாசித்திருக்கிறேன்
நதிங் ஹஸ் சேலஞ்ச் மீ லைக் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீசஸ்
இயேசுடைய மாதிரியைப் போல வேறு எந்த புத்தகமும் எனக்கு சவாலிட்டதில்லை
is no book will challenge you to pray
ஜெபிப்பதற்கு மட்டும் எந்த ஒரு புத்தகமும் உங்களை சவால் அடையாது
when you see Jesus
ஆனால் நீங்கள் இயேசுவை பார்க்கும்
போது son of god
அவர் தேவனுடைய குமாரனாய் பூர்ணமான
sinless
பாவமில்லாதவராய்
cloudless fellowship with the father
தேவனுடையதிலே அவருக்கு எந்த ஒரு மேகம் போன்ற நிழல் இல்லாதபடிக்கு நேரடியாக ஐக்கியம் கொண்டார்
such a person needed to pray
அப்படிப்பட்ட நபரை ஜெபிக்க வேண்டியதா இருந்தது
wait on the father
தேவ பிதாவினிடத்திலே காத்திருக்க வேண்டியிருந்தது
where are you and I
நீங்களும் நானும் எங்க இருக்கோம்
and why did he pray all night here he didn't do that regularly
ராம் முழுதும் ஏன் ஜெபித்தார் அப்படி அவர் அடிக்கடி செய்யவில்லை
but it says this particular night he spent luke 6:12 the whole night in prayer
ஆனா லூக்கா 6:12 இந்த ராம் முழுதுமாய் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்
and when the day came
அந்த விடிந்த பொழுது
he called his disciples
அவர் தம்முடைய சிஷ்யர்களை வரவழைத்தார்
maybe there were 70 of them
அங்க 70 சிஷ்யர்கள் இருந்தார்கள்
and he picked out 1 2 3 come
அதிலே 1 2 3 என்ற பொறுக்கி
எடுத்தார் he picked up 12
இது போல 12 சிஷ்யர்களை பொறுக்கி எடுத்தார்
and the other 58 people wondering what about us
அந்த மீதி 58 பேர் நாங்கள் என்ன என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தார்கள்
no now I'm going to spend time with these people for the next 2 3 years
அடுத்த 2 3 ஆண்டுகள் இவளோடு கூட தான் நேரத்தை செலவு செய்ய போகிறேன் என்று சொன்னார்
i mean others may have been offended
மற்றவர்கள் மனதாங்கள் அடைந்திருக்கலாம் இடர் அடைந்திருக்கலாம்
think in a church of 70 people if you select only 12
ஒரு சபையிலே 70 பேர் இருக்கறாங்க வைத்துக் குளோம் அதிலே 12 பேரை மட்டும் தேர்வு செய்தால்
others will wonder what are you showing partiality
நீங்க என்ன பாரபட்சம் காண்பிக்கிறீர்கள் என்று கேட்கலாம்
Jesus had prayed all night
ஆனால் இயேசு முழுகிறவும் ஜெபித்தார்
and he chose
அவர் தேர்ந்தெடுத்தார்
and it says here one of those 12 was Judas Iscariot verse 16
16 வசனத்திலே பார்க்கிறோம் அவர்களிலே ஒருவன் யூதாஸ் காரியோத்து
he was a very good brother at that time
அந்த கால கட்டத்திலே அவன் நல்ல ஒரு சகோதரனாய் இருந்தான்
as wholehearted as peter james or john
பேதுரு யோவான் யாக்கோபை போல இவனும் முழுகிறதே இவனாய்
இருந்தான் otherwise god would not have given his name to jesus when he prayed all night
இல்லாவிட்டால் இயேசு இரவு முழுவதும் ஜெபிக்கும் பொழுது பிதாவானவர் அந்த யூதாஸ் காரியோத்து பெயரை இயேசுவினிடத்தில் கொடுத்திருந்திருக்க மாட்டார்
but it says here
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது
he became a traitor verse 16
16 வசனத்திலே அவன் அதற்கு பிறகு துரோகியான என்று பார்க்கும்
he wasn't always a traitor
அவன் எப்பொழுதுமே ஒரு துரோகியா
இருக்கவில்லை when it says he became a traitor means he was not a traitor to begin
துரோகியான யூதாஸ் காரியோத்து என்று சொன்னால் அதுக்கு முன்பாக துரோகி இல்லாமல் இருந்தான் என்ற அர்த்தம்
now many people can't accept that
அநேகருக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை
because they think once you're saved you're always saved
என்னால் ஒரு முறை ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் எப்பொழுதுமே ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்று
நினைக்கிறார்கள் and if you're evil it's because you're always evil
ஒருவன் தீமையா இருந்தால் அவன் எப்பொழுதுமே தீமையுள்ளவனா இருக்கிறான்
என்று they can't believe that a person can be born again and then lost
ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்து மீண்டும் அந்த ரட்சிப்பை இழக்க
But he was a man who was an apostle and then he was lost.
யூதாஸ் காரியோத்து ஒரு அப்போஸ்தலனாய் இருந்து மீண்டும் அவன் வழிவிலகி
போய்விட்டார். Not just born again, he was an apostle.
அவன் மறுபடியும் பிறந்தவன் மட்டுமல்ல அவன் அப்போஸ்தலனாய்
இருந்தான். And then he was lost.
பிறகு அவன் இழந்து போனான்.
These are warnings.
இவெல்லாம் நமக்கு எச்சரிப்பு.
You may be a very good person and Jesus may choose you today.
நீங்கள் ஒரு மிகுந்த நல்ல நபராய் இருக்கலாம் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தேர்ந்தெடுக்கலாம்.
And 3.5 years later.
3.5 ஆண்டுகள் கழித்து
Jesus himself may say.
இயேசுவே சொல்வார்.
It's better you were not even born.
நீ பிறவாதிருந்தால் நலமாய் இருக்குமே.
That's what we read in the case of Judas Iscariot.
யூதாஸ் காரியோத்து குறித்து இப்படித்தான் வாசிக்கிறோம்.
Not even 3.5 years, maybe less than 3 years.
3.5 ஆண்டுகள் கூட கிடையாது. 3 வருடத்துக்கும் குறைவாக இருந்திருக்கும்.
We don't know when he chose the apostle.
எப்பொழுது அப்போஸ்தலன் தேர்ந்தெடுத்தார் என்று நமக்கு தெரியவில்லை.
But in a short time.
ஆனால் குறுகிய காலத்திலே.
3 years is a very short time.
3 வருடங்கள் என்பது மிகவும் குறுகிய காலம்.
For a person to be a wholehearted brother.
ஒரு சகோதரன் முழுமையாக சகோதரனாக இருப்பதற்கு.
End up is so bad that Jesus has to say it's better he wasn't born.
இவன் பிறவாத இருந்தால் நலமாய் இருக்குமே என்று சொல்லும் அளவுக்கு மோசமாய் மாறுவதற்கு குறுகிய காலம்தான்.
In Luke chapter 6, Luke read the some aspects of the sermon on the mount which are not mentioned in Matthew 5:6
மலை பிரசங்கத்திலே 6 7 8 மத்தேயிலே 5 6 7 அதிகாரம் சொல்லப்படாத சில காரியங்களை இங்கே வாசிப்போம்
for example there it says be perfect like your heavenly father is perfect
உங்கள் பரலோக பிதா பூர்ண சர்க்குலராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குலராய் இருங்கள் என்று வாசிக்கும்
here it explains that in Luke 6:36
லூக்கா 6:36 லே அது சற்று விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது
what Jesus meant was be merciful as your heavenly father is merciful
இயேசு என்ன பொறுப்படுத்தி சொன்னார் என்று சொன்னால் உங்கள் பிதாவானவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள்
so it's actually in mercy that we are supposed to be perfect
ஆகவே இரக்கத்திலே தான் நாம் பூர்ணவான்களாக இருக்க வேண்டும்
we can't be perfect in any other area
மற்ற எந்த பகுதியிலுமே நாம் பூர்ணவான்களாக இருக்க முடியாது
in mercy
இரக்கத்தில் மட்டுமே பூர்ணவான்களாக இருக்க
முடியும் we can't be perfect in holiness
பரிசுத்தத்திலே பூர்ணமடைய முடியாது ஞானத்திலே பூர்ணமடைய
mercy means இரக்கம் can you forgive 100% of those who hurt you
உங்களுக்கு தீமை செய்தவர்களை 100% மன்னிக்க முடியுமா
sure
கண்டிப்பாக
be merciful as your heavenly father is merciful
உங்களுடைய பரலோக பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும்
இரக்கமுள்ளவராய் people have done 10 things wrong against you forgive all 10
உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் 10 தவறுகளை செய்திருந்தால் 10
And further
மீண்டும்
in Luke chapter 7
லூக்கா 7 அதிகாரம்
we read of Jesus being invited to the house of a Pharisee for dinner in verse 36
36 ஆம் வசனத்திலே அங்கே ஒரு விருந்துக்காக பரிசேயருடைய வீட்டிலே இயேசு வரவழைக்கிறார்
we know that Jesus went to the houses of sinners
இயேசு பாவிகளுடைய வீடுகளுக்கு சென்றார் என்று நாம் அறிந்திருக்கிறோம்
would he go to the house of a Pharisee
பரிசேயருடைய வீட்டுக்கு செல்வாரா
sure
கண்டிப்பாக
Jesus would go anywhere where people invited him.
ஜனங்கள் யார் யார் தன்னை அழைத்தாலும் இயேசு அங்கே செல்வார்.
Like the prodigal son's father, he was glad to welcome the younger son who was a sinner. He was glad to welcome the older son who was a Pharisee.
எப்படி அந்த கெட்ட குமாரனை தகப்பன் தன் இளைய குமாரனை வரவேற்பதற்கு சந்தோஷமா இருந்தானோ அதே போல மூத்த குமாரனாகிய பரிசேயனை வரவேற்பதிலும் சந்தோஷமா இருக்கிறார்.
The Lord doesn't love only sinners, he loves everybody.
ஆகவே தேவன் பாவிகளை மட்டுமல்ல எல்லாரையும் நேசிக்கிறார்.
He loves Pharisees.
பரிசேயர்களை நேசிக்கிறார்.
If they want to be saved.
அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்
என்று விரும்பினார். So Jesus went to the Pharisee's house.
ஆகவே இயேசு பரிசேயனுடைய வீட்டுக்கு செல்கிறார்.
But then he speaks the truth.
ஆனாலும் அங்கே போய் சத்தியத்தை பேசுகிறார்.
See, he's not going to keep his mouth shut just because you give him a dinner.
நீங்கள் அவருக்கு விருந்து கொடுக்கிற அப்படினாலே அவர் தம்முடைய வாயை மூடிக்கொண்டிருக்க போவதில்லை.
That's a good lesson for us to learn.
நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல ஒரு பாடம்.
Don't let a dinner be a bribe to shut your mouth.
ஆகவே யாரோ ஒரு விருந்து கொடுக்கிறார் என்பதனாலே உங்களை வாயை மூடிக்கொண்டிருப்பதற்கு அதை லஞ்சமாய் பயன்படுத்த வேண்டாம்.
No, he told Simon something.
சீமோனுக்கு ஒன்றை சொன்னார்.
See, there was this woman wiping Jesus' feet with ointment.
அங்கே ஒரு ஸ்திரீ பரிமள தைலத்தினாலே இயேசுவின் பாதத்தை
நனைத்தாள். She was a very wicked woman.
அவள் மிகவும் துன்மார்க்கமான ஒரு ஸ்திரீயாக இருந்தாள்.
And a prostitute.
அவள் ஒரு வேசியாக இருந்தாள்.
Where did she get the money to buy this expensive perfume?
இந்த விலையுயர்ந்த பரிமள தைலத்தை வாங்குவதற்கு அவளுக்கு பணம் எங்கிருந்து வந்தது?
Maybe 15 years of earnings as a prostitute.
வேசியாக இருந்து 15 ஆண்டு சம்பாதித்த பணமா இருக்கலாம்.
There's a verse in Deuteronomy 23 which says you must not give the earnings of a prostitute as an offering to God.
உபாகமம் 23ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், வேசித்தனத்தின் முகாந்தரமாய் வந்த பணத்தை தேவனுக்கு கொடுக்க கூடாது என்று.
Did Jesus know that?
இயேசுக்கு தெரியுமா?
Sure.
கண்டிப்பாக.
Did Simon the Pharisee know it?
பரிசேயராய் இருக்கிற சீமோனுக்கு தெரியும்.
Yes.
தெரியும்.
So when he sees this woman,
இந்த ஸ்திரீயை அவர் பார்க்கும் பொழுது,
bringing this ointment,
இந்த பரிமள தைலத்தை கொண்டு வரும் பொழுது,
he says this Jesus can't be a prophet.
இந்த இயேசு ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க முடியாது.
He doesn't even know Deuteronomy 23.
இவருக்கு உபாகமம் 23ஆம் அதிகாரமே தெரியவில்லையே.
Doesn't he know this woman's a sinner?
இந்த பெண் ஒரு பாவியா இருக்கல என்று இவருக்கு தெரியாதா?
And Jesus was not a legalist.
Yes,
he understood the spirit of the law.
பிரமாணத்துக்காரர் இல்லை, அவர் அந்த பிரமாணத்தினுடைய ஆவியை விளங்கிக் கொண்டார்.
So he said, Simon, I'll tell you something.
சீமோனே, நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
There was a money lender who had two debtors, verse 41.
41ஆம் வசனத்திலே ஒரு மன்னனிலே இரண்டு பேர் கடன் பட்டிருந்தார்கள்.
One owed 500 denarii and the other 50.
ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது.
They couldn't pay, he forgave both of them.
கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத இருக்கும்போது இருவரையும் மன்னித்தார்.
Who will love him more?
அவனிடத்தில் அதிக அன்பு கூறுகிறவன்
யார்? Simon said.
சீமோன் சொன்னார்.
The one who was forgiven more.
அதிகமாக யாருக்கு மன்னிக்கப்பட்டதோ அவன்.
He said, that's right.
அது சரி.
He said, do you see this woman?
இந்த ஸ்திரீயை பார்.
I came to your house, you didn't even give me water to clean my feet.
உன் வீட்டிலே வந்தேன், கால் கழுவ தண்ணீர் கொடுக்கவில்லை.
But she's wiped my feet with her tears.
இவ்வளவு தன்னுடைய கண்ணீரினாலே என் தலை காலை நனைத்தாள்.
You didn't embrace me.
நீ என்னை முத்தம் செய்யவில்லை.
She kissed my feet.
அவளின் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து
கொண்டாள். You didn't anoint my head, but she's anointed my feet.
என் தலையை நீ என்னை பூசவில்லை, இவ்வளவு என் பாதங்களை பரிமளத்தில் பூசுகிறாள்.
What is this proof?
இது எதை நிரூபிக்கிறது?
You think that very few of your sins have been forgiven.
உங்களுடைய குறைவான பாவங்களை மன்னிக்கப்பட்டது என்று நீங்கள்
நினைக்கிறீர்கள்.
நீங்கள் பல பாவங்களை செய்யவில்லை என்று
நினைக்கிறீர்கள்.
ஆகவே தான் கொஞ்சமாய் இந்த ஸ்திரீயோ பல பாவங்களை செய்ததை அவள்
அறிந்திருக்கிறாள்.
ஆகவே அதிகமாய் அன்பு கூறுகிறாள்.
Those who are forgiven little love little.
கொஞ்சம் இவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய் அன்பு
கூறுவான். Are forgiven much, love much and give everything.
அநேகம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் அநேகமாய் அன்பு கூறுவான்.
You know, it's a very common thing for Christians with false humility to say, oh God, I'm such a wretched sinner.
ஆண்டவரே, நான் ஒரு பயங்கர பாவி என்று சொல்லுகிற ஒரு போலியான தாழ்மை கிறிஸ்தவத்திலே காணப்படுகிறது.
A lot of people pray like that.
அநேகர் அப்படி ஜெபிக்கிறார்கள்.
Next time you pray like that,
அடுத்த முறை அப்படி ஜெபிக்கும் பொழுது,
ask yourself whether you love also like that.
நீங்கள் அப்படி இருப்பதற்கு அன்பு கூறலாம் என்பதையும் கேட்டுப்பார். எல்லாரும் அப்படி அன்பு கூறலாம் கேட்டுப்பார்.
Given much, you must love much.
நீங்கள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டால் அதிகமாய் அன்பு கூற வேண்டும்.
That's the proof that you're forgiven man.
அதிகமாய் மன்னிக்கப்பட்டதற்கு இதுதான் அத்தாட்சி.
No, you're saying I'm a wretched sinner.
ஆண்டவரே, நான் பெரிய பாவி என்று சொல்லுதிலே பிரயோஜனம்.
Then you must sacrifice much more and give everything to God like this woman.
அப்படியானால் இந்த ஸ்திரீயை போல நீங்களும் தியாகமாய் தேவனுக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க
வேண்டியதாயிருக்கிறது.
இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு மாய்மாலக்காரர்.
Saying words in false humility.
பொய்யான தாழ்மையிலே வார்த்தையிலே மாத்திரம் சொல்வதற்கு மாய்மாலக்காரர்.
Luke chapter 8 is the one place in the gospels where we are told how Jesus received his money.
இயேசு தம்முடைய பணத்தை எப்படி பெற்றுக்கொண்டார் என்று சுவிசேஷங்களிலே இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
How did Jesus support himself and 12 others were not working for 3.5 years.
3.5 ஆண்டுகளாக வேலை செய்யாமல் இருந்த அந்த சீஷர்களையும் தம்மையும் எப்படி இயேசு தாங்கினார்?
He didn't get money from heaven.
பரலோகத்திலிருந்து நேரடியாக பணம் கிடைக்கவில்லை. மன்னாவை போல கிடைக்கவில்லை.
See, and he never told anybody his need.
யார்கிட்டயும் தன்னுடைய தேவையை சொல்லவில்லை.
He never sent prayer letters or made requests for money.
ஜப கடிதங்களையோ அல்லது விண்ணப்பங்களையோ அவர் யாருக்கும் அனுப்பவில்லை.
That's all the practice of these backslidden preachers.
இவங்களெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பின்வாங்கி போன பிரசங்கியாருடைய பழக்க வழக்கம்.
Who haven't seen the way of Christ and the apostles.
அவர்கள் கிறிஸ்துவின் வழிகளையும் அப்போஸ்தலர்களின் வழிகளையும் காணாதிருக்கிறார்கள்.
Then how did Jesus have his needs met?
பின்னர் இயேசுக்கு எப்படி அவருடைய தேவைகள்
சந்திக்கப்பட்டது? How did he feed 13 people and some of them married with their families back home?
13 பேரை எப்படி போஷித்தார்? அதிலே ஒரு சிலருக்கு குடும்பமும் இருந்தது.
It says here God moved the hearts of certain rich people to support Jesus.
இயேசுவை தாங்கும்படியாக இயேசு அநேகருடைய உள்ளங்களை பணக்காரருடைய உள்ளங்களை ஏவினார் என்று வாசிக்கிறோம்.
It says here verse 3 Joanna the wife of Cusa Herod's steward.
ஏரோதின் காரியக்காரனாகிய கூசாவின் மனைவியாக யோவன்னாள்.
Herod's palace manager must have been earning a fantastic salary.
ஏரோது ராஜாவினுடைய அரண்மனையினுடைய மேனேஜர் மிகவும் நல்ல ஒரு சம்பளத்தை வாங்கி இருக்கலாம்.
God moved his heart to give support Jesus work.
இயேசுவின் ஊழியத்தை தாங்கும்படியாக அவருடைய உள்ளத்தை தேவன் ஏவினார்.
His wife asked for the money and said sure give it.
அவளுடைய மனைவி பணம் கேட்டால் தெய்வ தாராளமாய் கொடு என்று சொல்லி
Susanna was another woman.
சுசன்னாள் இன்னொரு ஸ்திரீ.
And it says many others.
இன்னும் அநேக ஸ்திரீகள்
they from their own funds they gave to Jesus.
தங்களுக்குரிய காரியங்களிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
கொடுத்தார். Did he accept the money?
இயேசு அதை ஏற்றுக்கொண்டாரா?
He certainly did.
கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டார்.
But he didn't live in grand style like a lot of preachers today.
ஆனாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக பிரசங்கியார்களை போல சொகுசான ஒரு வாழ்க்கை வாழவில்லை.
It's perfectly right as a servant of the Lord to receive money from those who give it to you.
தேவனுடைய ஊழியக்காரனாய் உங்களுக்கு யாராவது பணம் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்வது முற்றிலும் சரியானது.
If they are richer than you.
உங்களை காட்டிலும் அவர்கள் பணக்காரர்கள்
and if your standard of living is lower than theirs.
அவருடைய வாழ்க்கை தரத்தை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை தரம் கீழானதா இருந்தால்
வாங்கிக்கொள்ளுங்கள்.
இல்லாவிட்டால் வாங்கிக்கொள்ள.
Otherwise you must put it in the offering box and not touch it yourself.
இல்லாவிட்டால் நீங்கள் அதை காணிக்கை பெட்டியில் போட்டு விடுங்கள், நீங்கள் அதை தொடக்கூடாது.
Because many people haven't followed this principle that they've lost the anointing of God.
அநேகர் இந்த கோட்பாட்டை பின்பற்றாமல் இருக்கிறபடினாலே தேவனுடைய அபிஷேகத்தை இழந்து விட்டார்கள்.
In the area of money.
பணம் என்கிற விஷயம்
is the one area where we can find out whether our way is God's way and Christ's way or a human way.
நம்முடைய வழிகள் தேவனுடைய வழிகளா கிறிஸ்துவின் வழிகளா அல்லது மனுஷிக வழிகளா என்பதை கண்டுபிடிக்கலாம்.
This is the way Jesus received his money to serve the Father.
பிதாவுக்கு ஊழியம் செய்யும்படியாக இந்த விதத்திலே தான் இயேசு பணத்தை
பெற்றார்.
பிதாவை நம்பி
the Father moving certain people.
பிதா அநேகருடைய உள்ளங்களை ஏவினார்.
Without Jesus mentioning his need to anybody.
இயேசு தம்முடைய தேவைகளை யாருக்கும் சொல்லாமல் இருக்கும்பொழுதே
Let's follow that example.
நாம் அந்த உதாரணத்தை பின்பற்றுவோம்.
God bless you.
தேவன் உங்களை